எரிந்து போகாத விடுதலை தீ முத்துக்குமார். சிங்கள பேரினவாத படைகளும் அதன் கூட்டு சக்தியான வல்லாதிக்கமும் கிளிநொச்சியை கைப்பற்றி சாலையை நோக்கி இனப்படுகொலையை நடாத்தியபடியே எங்கள் இரத்த உறவுகளை சிதறடித்தபடியே முன்னேறி வந்த ஒரு பொழுது அது. மரண வலயத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக நகர்ந்து கொண்டிருந்த நேரம் அது. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்த ஒரே காரணத்துக்காக அடக்கப்பட்டு உரிமை மறக்கப்பட்ட தேசிய இனமுண்டின் உன்னதமான விடுதலை போராட்டம் உலகின் கண்களுக்கு முன்னாலேயே கருவறுக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் அது. பன்னிப்பெருள பரப்பின் ஒரு சிறு நிலத்துண்டில் சின்ன ஜெர்சுகளும் குழந்தைகளும் பெண்களும் முதியோரும் ஆக்கிரமிப்பு படைகளின் குண்டு வீச்சுக்களால் உடல் சிதறி வீழ்ந்து கொண்டிருந்த காட்சிகளை தமிழகத்தின் முக்கிய தொலைக்காட்சிகள் திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்து எமது தொப்பல் கொடி உறவுகளுக்கு உண்மையை மூடி மறைக்கின்ற ஒரு சதி பொழுதுவது. எப்போதும் போன்ற ஒரு இறைச்சல் நாள் அன்றும் சென்னையில் எல்லோரும் ஏதேதோ அலுவல்கள் வேலைகள் யாரையும் பெரிதாக இடத்தின் படுகொலைகள் சுட்டதாய் தெரியவில்லை. மத்திய அரசின் நிர்வாக அலகொன்றின் உயர் அலுவலகமான சாஸ்திரி பவனுக்குள் நுழையும் அந்த இளைஞன் மிகப்பெரிய பெட்ரோல் கான் ஒன்றை காவியபடியும் கைகளிலே சில காகித துண்டுகளோடும் போனான். யாருக்கும் யாரையும் நின்று நிதானித்து கவனிக்க முடியாத அந்த இயந்திர நகர்வு பொழுதில் மிக நிதானமாக தன் மீது எரிபொருளை ஊற்றிவிட்டு தீமூட்டிக் கொள்கிறான். எரியும் எல்லோரும் பெட்ரோலை தம் மீது தெளித்த பின்னரே தீமூட்டிக் கொள்வதே வழமை. இருந்தபோதும் இவன் பெட்ரோலில் குளித்த பின்னரே தீயேற்றி கொள்கிறான். தீயோடு அவன் அந்த இடமங்கும் ஓடியோடி இறுதியில் தீ தின்ற உடலோடு நிலத்தில் வீழ்ந்து படுக்கிறான். அவனின் உடலை சுற்றி வரவும் ஏதேதோ எழுதப்பட்ட காகிதங்கள். மிக மோசமாக 60% தீக்காயங்களுக்குள்ளாகும் மனிதர்களே ஓரிரண்டு நாட்கள் உயிரோடு இருந்தே உயிர் துறக்கும் வழமைக்கு மாறாக முத்துக்குமாரன் எரிந்த 45 நிமிடத்துக்குள் விழிமூடி போகிறான். எல்லோருக்கும் அது வழமையானது ஒரு தீக்குளிப்பாகவே தெரிந்தது. அவனின் கடைசி கடிதத்தை படிக்கும் வரை அதை படித்த பொழுதில் தீயொரு அற்புதமான அறிவாளனை தின்று தீர்த்து விட்டது என்று எல்லோரும் திகைத்திருந்தார். எவ்வளவு நிதானமானவன் முத்துக்குமாரன். அவனின் கடிதத்தின் எந்த இடத்திலும் தனது தியாகத்தை ஏற்றி சொல்லும் வசனங்களோ தனது சுய தகனத்தின் வழிகளை சொல்லும் சொற்களோ இருந்திருக்கவில்லை. அவனின் கடிதத்தின் தலைப்பே உலகத்தை நோக்கியும் ஆதிக்க சக்திகளை நோக்கியும் வீசிய நெருப்பு கேள்விகளாகவே இருந்தது. விதியே விதியே, என் செய்ய நினைத்திட்டா என் தமிழ்ச்சாதியே என்ற தலைப்பே அவனின் ஆதங்கத்தினதும் ஆத்திரத்தினதும் ஒட்டுமொத்தமாயிருந்தது. அவனது கடிதம் எல்லா தரப்பினரையும் நோக்கி அறைகூவலாகவும் அவர்களுக்கான செய்திகளாகவும் அவர்களுக்கான வேண்டுகோள்களாகவும் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. அன்பார்ந்த என்றழைக்கும் தமிழ் மக்களே என்று கூவும் கடிதம். அதன் பின்னர் பட்டினி போராட்டத்தின் மூலம் களமிறங்கி இருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களே என்று நீண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சகோதரர்களே என்று தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கும் இளைஞர்களே என்று தொடர்கிறது. அதன் பின்னரங்கள் மக்களை நோக்கி அறைகூவலாக களத்தில் நிற்கும் தமிழீழ மக்களே விடுதலை புலிகளே என்று எழுதுகிறான். இறுதியான சர்வதேச சமூகத்தை விழித்து அன்புக்குரிய சர்வதேச சமூகமே, நம்பிக்கைக்குரிய ஒபாமாவே என்று முடிக்கிறான். நம்பிக்கைக்குரிய ஒபாமா என்ற சொற்றொடர் மிக முதிர்ந்த ஒரு ராஜதந்திரியின் வாசகம் போலவே அமைந்திருந்த முத்துக்குமாரின் ஆற்றல் வியப்புக்குரியது. ஒரு மௌனத்தின் மூலமே ஒரு பெரும் விடுதலை போராட்டமும் ஒரு தேசிய இனமும் படுகொலை செய்யப்படுகிறது. இந்த மௌனம் அங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த மௌனத்தை உடைத்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் கேள்வியே முத்துக்குமாரனின் கடிதத்தின் முதலாவது பந்தியில் எட்டிருந்தது. சொந்த ரத்தம் இழத்தில் சாகுறாதை தடுத்து நிறுத்துங்கள் என்று குரல் கொடுத்தால் ஆமென்றோ இல்லையென்றோ எந்த பதிலும் இல்லாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறது இந்த ஏகாதிபத்தியம் என்ற முத்துக்குமாரனின் வாசகத்திலே கள்ள மௌனம் என்ற வசனத்தின் பின்னால் உள்ள அர்த்தங்களை இனிவரும் ஏதோ ஒரு காலத்தில் உலகம் உணரத்தான் போகிறது. எல்லாவற்றையும் நடாத்தி கொண்டே அமைதிக்காக ஓடி திரிவது போல சிவசங்க மேலனையும் பிரட்னாப்பையும் முன்னிறுத்தி நாடகமாடிக்கொண்டு இனப்படுகொலை கண்டிக்காமல் காத்து வந்த கள்ள மௌனமும் ஒரு நாள் கிளியும். அத்தோடு அதே வரியில் முத்துக்குமாரின் ஏகாதிபத்தியம் என்ற வாசகத்தையும் மிக இயல்பாகவே போட்டி அவர்களின் மேதாளிக்க எண்ணத்தை உடைத்தருகிறார். தன் கடிதத்தில் இந்திய வல்லாதிக்கத்தின் தமிழ்நாட்டு கருணாநிதியை அன்றைய கருணாநிதியை அவர் மீது முத்துக்குமாரின் கோபம் வலுவான் கலைஞரா என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கும் கருணாநிதி பற்றிய பந்தி அவரை மிக மோசமான ஏமாற்று அரசியல்வாதியாக தோலிட்டு காட்டியது. ராஜினாமா சட்டமன்றத்தில் தீர்மானம் என்றும் குறுகிய நேர உண்ணாவிரதம் என்றும் ஏமாற்றிய கபடமான கருணாநிதியை பற்றிய முத்துக்குமாரனின் கணிப்பும் கருத்தும் ஆழமான உணர்வு கொண்ட தமிழன் ஒருவனின் ஆதங்கம் இன்னொரு விடயத்திலும் மிகவும் தெளிவாகவே முத்துக்குமாரன் தனது பார்வையை கொண்டிருக்கிற தெரிகிறது. அதான் போராட்டத்தின் பலன். தமிழ்நாட்டு அரசியல் போராட்டத்தின் பலன்கள் எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை அரசியல்வாதிகளால் திருடப்பட்டு வந்திருக்கிறது. அதையே முத்துக்குமாரனும் தனது கடிதத்தில் உங்கள் போராட்டத்தின் பலன்களை சுயநிலைமைகள் திருடிக்கொள்ள விட்டு விடாதீர்கள் என்று எழுதி போராடும் சக்திகளுக்கு உணர்வூட்டுகிறார். உண்மையான போராட்டத்தை திசை திருப்பதற்காகவே மகஜர்கள் வளங்கள் மனு கொடுத்தல் என்று வழிகாட்டிய கலைஞர் கடிதம் எழுதுவதையும் ஒரு போராட்ட முறையாகச் சொல்வதை மறுதளித்து முத்துக்குமாரன் இன்னும் ஒரு இடத்தில் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழினத்தை மகஜர் கொடுக்கும் ஜாதியாக மாற்றியது. அந்த மரபை அடித்து உடையுங்கள். மனு கொடுக்க சொல்பவன் எவனாக இருந்தாலும் அவனை நம்பாதீர். உண்ணாவிரதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு களம் காணுங்கள் என்று அழிந்து கொண்டிருக்கும் தமிழினத்தையும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் காப்பாற்றும் மிக அவசரம் அவனது கடிதத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் உள்ளுறைந்து நின்றது. அதனால் தான் களம் காணும்படி எல்லோரையும் அழைத்தான் அந்த மாவீரர். இந்த இன அழிப்புக்கு எதிராக அனைத்து இந்திய மக்களையும் போராட்டத்தில் இறங்கக்கோரும் மரண சாசனமாகவே முத்துக்குமாரனின் கடிதம் இருந்தது. அசாமில் விடுதலை போராட்டத்தை ஒடுக்கும் ஒருவேளை அப்பாவி பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்காக குரல் தரும் முத்துக்குமாரன் பெரிதொரு இடத்திலே இந்தியாவின் வடகிழக்கு மாநில விடுதலை போராளிகள் மீதான இராணுவ வன்முறைக்காகவும் கவலை கொள்கிறார். இப்படி எல்லாவற்றுக்குள்ளாகவும் நிதானமாகவும் ஆணித்தரமாகவும் புகுந்து செல்லும் முத்துக்குமாரனின் இறுதி கடிதம் இறுதியில் தமிழ்நாட்டில் அடைக்கலம் கோரியிருக்கும் சிங்கள தம்பதிக்காகவும் கண்ணீர் விட்டது. எத்தனை முறை படித்தாலும் புதிது புதிதாக ஏதோ அர்த்தங்களும் அதனுடான செய்திகளும் எங்கள் ஆன்மத்தை கேள்விக்குள்ளால் குடைந்தது அந்த முத்துக்குமாரனின் கடிதம். எங்கள் தேசிய தலைவனின் சிந்தனை மொழிகளுக்கு அடுத்ததாக தமிழினம் முழுவதும் தங்கள் இதயத்தில் செதுக்க வேண்டியதும் மனதினுள் உள்வாங்கியே தீர வேண்டியதுமான ஒரு சாசனம் அது. முத்துக்குமாரன் வருமனே தனது ஆதங்கங்களையும் வெறுப்பையும் கோபத்தையும் எழுதிவிட்டு சென்றவன் அல்ல. இனிவரும் காலங்களில் ஒரு போராட்டம் என்பது எப்படி தமிழ்நாட்டு தெருக்களில் நடாத்தப்பட வேண்டும் என்றும் ஓய்வே இல்லாத முயற்சியாக தமிழினம் போராடியே தீர வேண்டும் என்றும் தெளிவாகவே சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்டயம்தான் துக்குமாரனின் அந்த இறுதி கடிதம். இது இறுதி கடிதம் என்பதல்ல. இறுதி கடிதத்தின் இந்த கடிதத்தின் ஒவ்வொரு வசனத்துக்கும் இன்றில்லாவிட்டாலும் ஒன்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டின் மக்கள் பொது விளக்கம் தருவார்கள். முத்துக்குமாரன் இணைந்து சாம்பலாகி முடிந்து விட்டான். ஆனால் அவனது கடிதம் மீண்டும் மீண்டும் எல்லோரும் மனதோடும் பேசும். எல்லோரது மனச்சாட்சியை அது தொடும் துருவியும் உழுப்பும். தமிழின விடுதலைக்காகவும் தமிழின விடுதலைக்கான ஒரு ஒப்பற்ற ஆயுதம்தான் முத்துக்குமாரனின் அந்த இறுதி கடிதம். எல்லோரோடும் தோழனாகவும் சோதரனாகவும் உறவினனாகவும் வழிகாட்டியாகவும் தோழமையோடும் பேசும் இந்த கடிதத்தின் எழுத்துக்களை எழுதியவன் இல்லாமல் போய்விட்டான். ஆனால் அந்த எழுத்துக்கள் இந்த நெருப்பிலும் எரியாதவை. அந்த எழுத்துக்களே நெருப்புக்கள் தான். காலம் வில கடந்தாலும் அதை ஆதிக்க முகமூடியை அறுத்தறிந்து விடுதலைக்கான வழியை அமைக்க ஒளிகாட்டும் முத்துக்குமாரனைப் போலவே ஈழத்தில் நடந்த தமிழின் அழிப்பை தடுத்து நிறுத்தவன தீயோடு சங்கமித்த அந்த அத்தனை ஏகியர்களையும் நாங்கள் நினைவில் கொள்வோம்.
என்ன செய்ய போகிறாய் தமிழா, இன்னும் நீ ஒதுங்கினால் முறையா, உன் அன்னை மடி மீதினில் வேறொருவன் தலையா, இதை கண்டும் காணாமல் இருப்பது
பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக பிறந்தவன் சரித்திரமாகிறான்.